நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஒரு நல்ல நோக்கத்திற்காக நிதியுதவி செய்வதும் நிதி திரட்டுவதும் பலருக்கும் மனநிறைவை தரும் செயல். ஆனால் இணையத்திலும் சமூக ஊடகங்களிலும் தினமும் ஏராளமான நிதி திரட்டல் முயற்சிகள் இடம்பெறும் நிலையில் எது உண்மையானது, எது மோசடி என்பதை எப்படி கண்டறிவது? அதேபோல் நீங்களே ஒரு தொண்டு நிறுவனத்திற்கோ சமூக குழுவிற்கோ அல்லது உதவி தேவைப்படும் ஒருவருக்காக நிதி திரட்ட விரும்பினால் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? ஆஸ்திரேலியாவில் தொண்டு நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் நிதி திரட்டுவது எப்படி, நன்கொடை வழங்கும் முன் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன, சட்ட ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை இந்த விவரணத்தில் கேட்போம். இதனை ஆங்கிலத்தில் தயாரித்தவர் ஜோயி துமைடு, தமிழில் வழங்கும் நான் சரண்யா பாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியாவில் நிதி திரட்டுவதற்கான விதிமுறைகளை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஏனெனில் இதற்கான சட்டங்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக அமைக்கப்படவில்லை. ஒவ்வொரு மாநிலமும் பிராந்தியமும் தங்களுக்கென தனித்தனி நிதி திரட்டல் சட்டங்களை கொண்டுள்ளன. ஆனால் ஒரு மாநிலத்தில் அனுமதிக்கப்படும் நடைமுறை மற்றொரு மாநிலத்தில் மாறுபடலாம். சில சந்தர்ப்பங்களில் உள்ளூராட்சி மன்றத்தின் அனுமதியும் தேவைப்படலாம். அதோடு ஆஸ்திரேலிய நுகர்வோர் சட்டம் மற்றும் தனியுரிமை சட்டங்களும் பொருந்தலாம். ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் சட்டப்படி இயங்குகிறதா, அவை தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுகிறதா என்பதை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு ACNC, அதாவது ஆஸ்திரேலியன் சேரிட்டிஸ் அண்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட்ஸ் கமிஷன் எனப்படும் இந்த அமைப்பு கண்காணித்து வருகிறது. ஆனால் நிதி திரட்டல் நடவடிக்கைகள் நேரடியாக கண்காணிப்பது ACNC-யின் பொறுப்பு அல்ல. அந்த அதிகாரம் மாநிலம் மற்றும் பிராந்திய அரசுகளுக்கு மட்டுமே உள்ளது. தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்வதும் அவை குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்துவதுமே தமது அமைப்பின் முக்கிய பணி என விளக்குகிறார் ACNC-யின் ஆணையர் சூ வுட்வர்டு.
Our main role is to register charities and make sure they follow certain rules. So, for example, if you collect money from the public in a shopping center, there are specific rules that your organization would have to follow. And these are state-based, so they can vary depending what state you're in. We care about where the money goes, so what happens with the funds that are raised, but we're not the regulator for fundraising.
ACNC-யில் பதிவு செய்தல் கட்டாயமல்ல. ஆனால் ஒரு தொண்டு நிறுவனம் ACNC பதிவேட்டில் இடம்பெற்றிருந்தால் அது இலாப நோக்கமற்ற அமைப்புதான் என்பது மதிப்பாய்வு மூலம் உறுதி செய்யப்பட்டதையும் நல்ல நிர்வாக தரநிலைகளை பின்பற்றுகிறது என்பதையும் குறிக்கிறது. ஒரு தொண்டு நிறுவனம் ACNC-யின் பதிவேட்டில் உள்ளதா என்பதை பொதுமக்கள் எளிதாக சரிபார்க்கலாம் என்று ACNC ஆணையர் சூ வுட்வர்டு கூறுகிறார். கைபிசி அல்லது கணினியில் சேரிட்டி ரெஜிஸ்டர் என்று தேடினால் ACNC-யின் பதிவேட்டை அணுக முடியும் என்றும், அந்த பதிவேட்டில் குறிப்பிட்ட தொண்டு நிறுவனத்தை யார் நடத்துகிறார்கள், அது என்ன வகையான பணிகளை செய்கிறது, அதன் நிதி எங்கிருந்து வருகிறது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறுகிறார்.
You can look up the charity register just on your phone, on your computer. If you just put in the words charity register, you'll find us. It's often very helpful for people because it can give you information about who runs the charity, what type of activities it does, where it gets its money from. So before you donate, you can get that information to make sure that your money is going to the cause that you most care about. And you can also feel confident that it's a real registered charity and they do have obligations to follow certain rules about good governance.
ACNC-யில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தொண்டு நிறுவனங்களும் நன்கொடைகளுக்கு வரிவிலக்கு பெறக்கூடிய ரசீதுகளை வழங்காது. ATO வரி அலுவலகத்தால் டிரெக்டபிள் கிஃப்ட் ரெசிபியன்ட் நிலை பெற்றதாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பிற்கு வழங்கப்படும் நன்கொடைகளுக்கு மட்டுமே வரி விலக்கு பெறுவது சாத்தியமாகும் என ஜஸ்டிஸ் கனெக்டின் நாட் ஃபார் ப்ராஃபிட் லா சேவையின் வழக்கறிஞர் எமி வில்லியம்ஸ் விளக்குகிறார்.
Donations are tax deductible only when the donation is made to an organization that the tax office, so the ATO, has endorsed as having deductible gift recipient or DGR status. And the way you can work that out is to go to a website called ABR Lookup or ABN Lookup and type in the name of the organization, and it will very clearly state if an organization has DGR status.
ஒரு தொண்டு நிறுவனத்தின் நிதி திரட்டல் குறித்து சந்தேகம் இருந்தால் உங்கள் மாநிலம் அல்லது பிராந்தியத்தில் உள்ள ஒழுங்குமுறை அமைப்பிடம் முறையிடலாம். சில நேரங்களில் திரட்டிய நிதியை சரியாக கணக்கில் காட்டாத சூழ்நிலைகளில் ACNCயும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடும். ACNCக்கு வரும் அனைத்து புகார்களும் பெற்றுக் கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தி விசாரிக்கப்படும். மேற்கொண்டு தகவல்கள் வழங்கப்படாது என்று ஆணையர் சூட் வுட்வர்ட் தெரிவிக்கிறார்.
There is the ability to report any concern that they have, and there's a form on our website to do that. If they wish, they can do it anonymously, and we do take those concerns seriously. Sometimes people get a bit upset that they don't hear whether we're investigating or not. Now, under the Act of Parliament that sets us up, we're not able to keep people posted about what's happened with their concern, but I would assure people it doesn't mean that we haven't looked at it.
நிதி திரட்டல் மோசடி என்று சந்தேகம் இருந்தால் நன்கொடை வழங்க வேண்டாம். மேலும் அது குறித்து உங்கள் உள்ளூர் ஒழுங்குமுறை அமைப்பிடம் அல்லது தேசிய ஸ்கேம் வாட்ச் சேவையிடம் scamwatch.gov.au மூலம் புகார் அளிக்கலாம். ஆன்லைனில் நன்கொடை வழங்கும் போது நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்துவது முக்கியம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். சந்தேகமான இணைப்புகளை கிளிக் செய்யக்கூடாது. மேலும் அந்த நிதி திரட்டலின் விவரங்களை சரிபார்க்க வேண்டும். நேரில் வந்து நிதி திரட்டுவோர் அணுகினால் என்ன செய்ய வேண்டும்? நிதி திரட்டுபவர் சீருடை அல்லது புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் இருப்பது, ரொக்கமாக அல்லது ஒருமுறை மட்டுமே நன்கொடை கோருவது போன்றவை மோசடியின் எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கலாம். சந்தேகம் இருந்தால் உடனே நன்கொடை வழங்காமல் முதலில் தொண்டு நிறுவனத்தின் இணையதளம் அல்லது அதிகாரப்பூர்வ தொடர்பு வழியாக அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துங்கள் என்று பப்ளிக் ஃபண்ட் ரைசிங் ரெகுலேட்டரி அசோசியேஷன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி பீட்டர் ஹில்ஸ் ஜோன்ஸ் அறிவுறுத்துகிறார்.
If the individual fundraiser on the street or at your doorstep isn't in uniform, doesn't have a photo ID, and is in particular asking for a cash donation or only asking for a one-off donation, those are all things which should certainly alert members of the public that it might not be a legitimate fundraiser. Our message really is that if in doubt, don't donate. Take your time, pause. You can always go on the website, call the charity to verify, and then you can donate at a future time.
நேரில் நிதி திரட்டுபவர்கள் மூன்று முக்கிய வகைகளாக உள்ளனர். தெருவில் நிதி திரட்டுபவர்கள், வீடு வீடாக செல்லுபவர்கள் மற்றும் ஷாப்பிங் சென்டர்களுக்குள் நிதி திரட்டுபவர்கள். இவர்கள் அனைவரிடமும் நீங்கள் சில அடிப்படை நடத்தை விதிமுறைகளை எதிர்பார்க்கலாம். நிதி திரட்டுபவர்கள் பொதுமக்களிடம் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். கஃபேக்கள், உணவகங்கள் போன்ற இடங்களில் அமர்ந்திருப்பவர்களை அணுகவோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவோ கூடாது. மேலும் எந்த தொண்டு நிறுவனத்திற்காக நிதி திரட்டுகிறது, ஏன் நன்கொடை கோரப்படுகிறது என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். நன்கொடை வழங்க விருப்பமில்லை என்று ஒருவர் கூறினால் அவரது முடிவை மதிக்க வேண்டும் என்று சில உதாரணங்களை விளக்குகிறார் பீட்டர் ஹில்ஸ் ஜோன்ஸ்.
Being polite, being respectful, not obstructing any members of the public, not approaching members of the public when they're seated, particularly at cafes and restaurants, things of this nature. But yeah, the main thing is the fundraisers need to very clearly explain the role of the charity, why they're asking for money, and then engage in a conversation that's based on a respect for the donor. And if the individual person on the street or at the door-to-door doesn't feel that they want to donate, that their wishes are respected.
ஒரு காரணத்திற்காக நீங்கள் சொந்தமாக நிதி திரட்ட விரும்பினால் முதலில் உங்கள் மாநிலம் அல்லது பிராந்தியம் ஒழுங்குமுறை அமைப்பிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு லைசன்ஸ், அனுமதி தேவையா மற்றும் எந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும் என்று ஜஸ்டிஸ் கனெக்ட் நிறுவனத்தின் எமி வில்லியம்ஸ் கூறுகிறார்.
So that's things like asking your friends or family for money to support a personal activity. Like, for example, I want to go overseas and I want you to donate to my volunteering adventure overseas. Fundraising at work. So if you've got an employee at your workplace who needs to get medical expenses paid for and you fundraise in your workplace for that to happen, that's typically not regulated by fundraising laws.
ஆனால் தனிப்பட்ட முறையில் உதவி கோரப்படும் நிதி திரட்டல்கள் பொதுவாக நிதி திரட்டல் சட்டங்களின் கீழ் கட்டுப்படுவதில்லை என்றும் ஏமி வில்லியம்ஸ் தெரிவிக்கிறார். நீங்கள் ஆன்லைனில் கிரவுட் ஃபண்டிங் மூலம் நிதி திரட்ட தொடங்கினால் கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கிய விடயங்கள். முதலாவதாக, அவை மாநிலம் அல்லது பிராந்தியத்தின் வெவ்வேறு சட்டங்களுக்கு உட்படலாம். இரண்டாவதாக, திரட்டப்படும் நிதி எதற்காக பயன்படுத்தப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதாவது, நிதி திரட்டலின் நோக்கம் என்ன என்பதும் தெளிவாக இருக்க வேண்டும். இதனால் நன்கொடை வழங்குபவர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை தவிர்க்கலாம் என்றும் ஏமி வில்லியம்ஸ் குறிப்பிடுகிறார்.
If you're crowdfunding online, typically you're going to need to be across all the different laws in each state and territory, and that means you might need a license in each state and territory. The other really important thing to note about crowdfunding is you need to be really clear on the purpose. And I guess a message for donors as well too is to ask the question, what is the purpose of this organization?
கிரவுட்ஃபண்டிங்கில் மிகவும் முக்கியமான விடயம் நீங்கள் எந்த காரணத்திற்காக நிதி திரட்டுகிறீர்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுவது, அதேபோல் நன்கொடை வழங்குபவர்களுக்கும் இந்த அமைப்பின் நோக்கம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.